السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، والله يعصمك من الناس، ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிபுணனுமாகிய எல்லாமுள்ள அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், நாதாக்கள், சான்றோர்கள், சாலிஹீன்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா அவனது அருள்மறையிலே நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், வல்லாஹு யஸிமுக மினன்னாஸ், அல்லாஹ் உங்களை மனிதர்களிடத்திலிருந்து பாதுகாப்பான் நபியே என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹை பார்த்து சொல்கிறான். இந்த நோட்டீஸ் கொடுக்கறது கொஞ்சம் நிப்பாட்டுங்க, உட்காருங்க. பள்ளியாசில தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்த பள்ளிக்கு போனாலும் சரி, நோட்டீஸ் விநியோகிக்காதீங்க. அவன் பயான் கேட்க மாட்டாங்க, குத்பாவை கேட்க மாட்டாங்க, நோட்டீஸ் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதனை ஓரளவுக்கு நாம் விளங்கியிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரத்திலும் சரி, அதற்கு முன்னமும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலங்கள் மக்காவில மார்க்க பிரச்சாரம் செய்த காலத்திலும் சரி, அங்கே எந்த அரசாங்கமும் கிடையாது, அரபிகளுக்கு மத்தியில் ஒரு நிர்வாகம் கிடையாது, நீதிமன்றம் கிடையாது, காவல் நிலையம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு அநீதமளிக்கப்பட்டால் அவனே அதனை அந்த முடிந்த அளவுக்கு சக்தி இருந்தால் அவன் அதற்கு பகரம் செய்து கொள்வான். கொலை செய்துவிட்டால் அந்த குடும்பத்தில் உள்ள இன்னொரு மனிதனை கொலை செய்து விடுவான். அதுபோன்று ஏதாகிலும் ஒரு வரம்பு மீறிய செயல் நடந்தால் அதற்கு பகர்த்து கொள்வார்களே தவிர, அதை முறையிடுவதற்கு எந்த நீதிமன்றமோ எந்த அரசாங்கமோ கிடையாது. அப்படி வலிமை குறைந்தவர்கள், வாழ்வில மிக தாழ்ந்த நிலையிலே வாழக்கூடியவர்கள், மிக கீழ்நிலையில் உள்ளவர்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை தட்டி கேட்பதற்கு யாரும் கிடையாது, அவர்களால் சென்று யாரிடத்திலும் முறையிடவும் முடியாது. அப்படி ஒரு காலம் அந்த காலம். அந்த காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த மக்களது மூட பழக்க வழக்கங்களை அடியோடு எதிர்க்கிறார்கள். என்னெல்லாம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறதோ அவைகளை ஆகும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்கப்படுத்துகிறார்கள். அவர்கள் வணங்கி வருகின்ற அத்தனை கற்சிலைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்க்கிறார்கள். அவைகளை வணங்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். இதற்கும் மேலாக தன்னை நபி, தன்னை அல்லாஹுடைய திருத்தூதர் என்பதாக அந்த மக்களுக்கு மத்தியிலே பறைசாற்றுகிறார்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அத்தனை பேர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பகைவர்களாக மாறிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே, அவர்களது பெரிய தந்தைமார்கள், சிறிய தந்தைமார்கள், பெரிய தந்தை சிறிய தந்தையின் மக்கள், அவர்களது பெற்றோர்களின் மூலமாக வந்த உறவினர்கள் அத்தனை பேர்களும் பெருமானார்களுக்கு பகைவர்களாக மாறிவிடுகிறார்கள். இதிலும் வசதி வாய்ப்புடையவர்கள் இயல்பாகவே அவர்களுக்கு இருக்கிற அந்த பொறாமை குணம் அவர்களை தூண்டிவிட்டு கடுமையான பொறாமை ரசூலுல்லாஹி மீது கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், என்ன அந்த அல்லாஹ்வுக்கு உன்னைத்தான் நபியாக அனுப்புவதற்கு கிடைத்ததா, எங்களை போன்ற தலைவர்கள் கிடைக்கவில்லையா என்று ரசூலுல்லாவை பார்த்து கேட்கக்கூடிய அளவுக்கு கடும் பொறாமையால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரமும் ஆபத்துகளை ஏற்படுத்துவதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அந்த குறிப்பிட்ட அந்த சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போதிலும் கூட அவர்களாலெல்லாம் ரசூலுல்லாவுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறான், வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், மனிதர்களிடத்திலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று சொல்றான். அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்து விட்டால் அதற்கப்புறம் எந்த சக்தியால் ரசூலுல்லாவுக்கு என்ன தீங்கு செய்துவிட முடியும்? நாம வேணா நினைக்கலாம் அப்படி செய்து விடலாம் இப்படி செய்து விடலாம் என்று. அல்லாஹ் ஒரு மனிதருக்கு பாதுகாப்பு கொடுத்த பின்னால் யாராலும் இந்த உலகத்திலே எந்த அசைவையும் செய்ய முடியாது, ஒரு துரும்பை கூட தூக்கி அவருக்கு எதிராக எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பாதுகாத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவில நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். அபூஜஹல் சொல்லிக் கொண்டிருந்தான், அதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னால் மற்ற மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருந்தான், என்ன அந்த முகம்மத் நாம் வணங்குகிற இந்த சிற்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு அவர் தனியாக புதிய ஒரு முறையிலே வணங்குகிறாரா? அவரது தலையை நெற்றியை கொண்டு வந்து பூமியிலே பதிக்கிறாரா? அவர் வரட்டும் பாருங்கள், எப்போது அவர் அந்த பூமியிலே தன்னுடைய நெற்றியை பதித்து சுஜூதி செய்கிறாரோ அப்போது என்னுடைய காலை வைத்து அவருடைய பிடரியின் மீது அழுத்தி அவரை நான் உயிர் விடச் செய்வேன், அவரை கொன்று விடுவேன் என்று சொல்லி பேசிக் கொண்டிருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக வந்தார்கள், அங்கே வந்து தொழுதார்கள், எல்லாருமே அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள், சுஜூதி செய்தார்கள். சுஜூதுக்கு போன உடனே அபூஜஹல் வேகமாக அவர்களது பிடரியின் மீது காலை வைத்து அமுக்குவதற்காக வேண்டி போனான். போனவன் என்ன ஆனானோ தெரியவில்லை, அப்படியே ரிவேர்ஸிலேயே போயிட்டான். வேகமாக எந்த அளவுக்கு வேகமாக போனானோ அந்த அளவுக்கு பின்னோக்கி அவன் போனான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக நின்று தொழுது விட்டு போய்விட்டார்கள். அங்கே கூடியிருந்தவர்கள் கேட்டார்கள், என்ன ஆனது உனக்கு? நீதானே அப்படி பிதற்றிக் கொண்டிருந்தாய், இப்போது என்ன ஆனது? அப்போது அவன் சொன்னான், நான் அந்த முகம்மதை நெருங்குகிற போது மிகப்பெரிய ஒரு நெருப்பு ஜுவாலை என்னை நோக்கி வருவதை போன்றிருந்தது, அது என்னை அப்படியே கருத்தி சாம்பலாக்கி விடுமோ என்று நான் அஞ்சினேன், அதன் காரணமாகத்தான் நான் பின்னோக்கி வேகமாக நடந்தேன் என்று சொல்லி காட்டினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிவிட்டால் அபூஜஹல் என்ன, அவன் தாத்தாவாக இருந்தாலும் சரி யாராலும் ஒன்று செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா தப்பத்தியா என்றா இறங்கியது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். அந்த தப்பத்தியதாவிலே வருகின்ற அந்த மனிதன் யார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹுடைய பெரிய தந்தை அபூலஹபு. இந்த அபூலஹபுடைய பேரை யாருமே மறக்க முடியாது. கியாமத்து நாள் வரையிலும் அவனை சபித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் அந்த சூரா ஓதப்படுகிற வரையிலும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவன் தவறாக பேசியது மட்டுமல்ல, மண்ணை இறைத்து வாரி உன்னுடைய கரங்கள் நாசமாகட்டும் என்பதாக சபித்தானே, அதை பொறுத்துக் கொள்ளாத அல்லாஹ், பொறுத்துக் கொள்ள முடியாத ரஹ்மான் என்ன செய்தான் என்று சொன்னால், தப்பத்தியதா அபிலஹபின் வத்தப் அபூலஹபுடைய இரண்டு கரங்களும் நாசமாகட்டும் என்று சொல்லிவிட்டான். அபூலஹபு சொன்னது ஏதோ மறைந்து போய்விட்டது, அது ஒன்றும் நடைபெறவில்லை, ரசூலுல்லாவுக்கு நாசம் வரவில்லை, ரசூலுல்லாவுடைய கையெல்லாம் கடைசி வரையிலும் நன்றாகத்தான் இருந்தது. அபூலஹபுடைய கரங்கள் நாசமாகும் என்று சொன்னான், அபூலஹபு தான் நாசமானான். அந்த சூரா இறங்கிய போது அவருடைய மனைவி உம்முல் ஜமீல் என்று சொல்லுகிற அந்த பெண்மணி ரசூலுல்லாவுடைய பெரியம்மா, கடுமையான கோபம் ஆத்திரம் கொண்டவளாக நேராக காபத்துல்லாவுக்கு வந்தாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உம்முல் ஜமீல் வருகின்ற அந்த தோற்றத்தை பார்த்த உடனேயே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலக்கம் அடைந்தார்கள். ரசூலுல்லாவிடத்திலே சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், கொஞ்சம் மறைந்து கொள்ளுங்கள், அவள் வந்து ஏதாவது கெட்ட வார்த்தைகளை பேசி விடுவாள், ரொம்ப மோசமான பெண்மணி, அந்த பெண்மணி வாயை திறந்த கெட்ட வார்த்தை தான் வரும், அவள் நல்ல பெண்மணி அல்ல, உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் உங்களை பற்றி தவறாக பேசிவிட்டால், மோசமான வார்த்தைகளை பேசிவிட்டால் ரொம்ப வேதனைக்குரிய விஷயமாக இருக்கும், அதனால கொஞ்சம் மறைஞ்சு இருந்துருங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாவிடத்திலே சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவள் வரட்டும், அவள் என்னை பார்க்க மாட்டாள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டி தொழ ஆரம்பித்து விட்டார்கள். வந்த பெண்மணி அபூபக்கரை பார்த்து கேட்டார், அபூபக்கரே, எங்க எங்களை வசைபாடுகிற கவிதையால் வசைபாடுகிற உன்னுடைய தோழர் எங்க என்று கேட்டார். என்னடா ரசூலுல்லாஹ் பக்கத்தில் நின்று தொழுதுட்டு இருக்கிறாங்க, அது அவளுடைய பார்வையிலே படவில்லை. அவள் வந்து கேட்கிறாள், வந்து அபூபக்கர் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற அபூபக்கரிடத்திலே கேட்கிறார், கவிதையால் வசைபாடுகிற உம்முடைய தோழர் எங்கே என்று கேட்டார். அபூபக்கர் சித்திகளாக ஆச்சரியமாக இருந்தது. உடனே அபூபக்கர் சித்திகளாக சொன்னார்கள், அவர் கவிதை பாடுபவர் அல்ல, கவிதை ஒன்றும் அவருக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு, நீதானே பார்த்து கொண்டிருக்கிறாய், உனக்கு எது மறைந்ததாக இல்லையே என்று கேட்டார்கள். ஆம், நீ உண்மைதான் சொன்னீர் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். தொழுகை முடிந்த உடனே செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அபூபக்கர் சித்திகள் அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த உம்முல் ஜமீலுக்கு உம்மை உங்களை தெரியவில்லையே, திரை ஏற்பட்டது போன்றல்லவா இருந்திருக்கிறது என்று சொன்ன போது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அபூபக்கரே, வைதா கராத்தல் குர்ஆன ஜஅல்னா பைனக வபைனல்லதீன லா யுமினூன பில் ஆகிரத்தி ஹிஜாபம் மஸ்தூரா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் குர்ஆனை ஓதுகிற போது உங்களுக்கும் ஈமான் கொள்ளாதவர்களுக்கும் மத்தியிலே ஒரு திரையை ஏற்படுத்தி விடுவான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறானே, உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். குர்ஆனை ஓதுகிற போது அந்த குர்ஆனுடைய மகத்துவத்தின் காரணத்தினால் எவ்வளவு கொடுமையான எதிரியாக இருந்தாலும் சரி அவருடைய கண்ணுக்கு நீங்கள் புலப்பட மாட்டீர்கள், அவருடைய கண்ணுக்கு அவருக்கு தெரிய மாட்டீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு நின்று கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள், அது அந்த பெண்மணிக்கு தெரியவே இல்லை. பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அத்தனை பேர்களுமே ரசூலுல்லாஹ்வுக்கு விரோதமாக இருந்தார்கள். மக்காவிலே வாழ்கின்ற நேரத்திலும் சரி, மதீனாவுக்கு போன நேரத்திலும் சரி, மதீனாவுக்கு போன ஆரம்ப காலகட்டங்களில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பின்னால் ஒரு நாள் இரவு இவர்கள் திருமணம் முடித்த புதிது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா திருமணம் முடித்திருக்கிறார்கள். அந்த புதிய ஆரம்ப காலத்தில் ஒரு நாள் இரவு தூக்கமில்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே ஏதோ கவலையிலே மன உளைச்சலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் எழுந்து கேட்கிறேன், யார் ரசூலுல்லாஹ், தூக்கம் வரவில்லையா? தூக்கம் வரவில்லை ஆயிஷாவே என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பாளர்களிலே யாருமே இல்லையே என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு சஹாபாக்கள் அன்சாரி சஹாபாக்களிலே அவர்கள் முறை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல, யாரையும் நியமிக்கல, சம்பளம் கொடுத்தலாம் வைக்கல. சஹாபாக்கள் சிலர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமையை தெரிந்து அவர்கள் முறை வைத்து ஒரு குறிப்பிட்ட சிலர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள். போகிற போதும் ரசூலுல்லாஹ்வோடு போவார்கள். ரசூலுல்லாஹ் வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தால் அங்கே பள்ளியிலே இருப்பார்கள். ஷிப்ட் முறைப்படி பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அன்றைய தினத்தில் யாருமே இல்லை, அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். ஐசானை கேட்டபோது யாருமே பாதுகாப்புக்கு இல்லாதவர்கள் இல்லாமல் போய்விட்டார்களே என்று சொன்னார்கள். சற்று நேரம் கழித்த பிறகு பார்த்தால் ஆயுதத்தினுடைய சப்தம் கேட்கிறது, ஆயுதம் எடுத்து வைக்கின்ற சப்தம் கேட்கிறது. சப்தத்தை கேட்டவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்குள்ளே இருந்து கொண்டு கேட்டார்கள், யார் அது என்று கேட்டார்கள். அப்போது சாது பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் தான் சாது வந்திருக்கிறேன், உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் வந்தார். வந்து அங்கே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வீட்டு வாசலுக்கு முன்னால் பள்ளியிலேயே உட்கார்ந்து கொண்டார். அதற்கு பிறகு பெருமானார் சல்லாஸ் நிம்மதியாக உறங்கினார்கள் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். புகாரி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவிலே இருக்கிற போது குறைஷிகளால் அச்சுறுத்தல் இருந்தது, மதீனாவுக்கு போன போது யூதர்களால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருந்தது. அத்தனையும் தாண்டித்தான் வாழ்ந்தார்கள். அத்தனை விஷயங்களையும் அத்தனை ஆபத்தான நிலையிலையும் உடைத்தெறிந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி எரியப்படுகிற அத்தனையுமே திரும்புகிற சூழ்நிலை தான் வரலாறிலே பார்க்க முடியும். அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தை இறக்கியதற்குரிய விளக்கங்களை முஃபஸ்ஸிர்கள் தெளிவுபடுத்துகிற போது ஒரு கருத்தை சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கிற காலம் வரையிலும் கிட்டத்தட்ட 12 காலங்கள், ஆனால் அபூ தாலிப் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பு அளித்தார்கள். அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் மக்கா வாசிகளிடத்திலே ரொம்ப செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தார்கள். சிறந்த தலைவராக இருந்தார்கள். அவர் இஸ்லா அதாவது அவர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவரையும் சித்திரவதை செய்திருப்பார்கள் குஃபார்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமலேயே இருந்த காரணத்தினால் அவரை மீறி ரசூல்லாவை ஒன்றும் அவர்களால் செய்ய முடியவில்லை. அதன் காரணமாக என்னோ அல்லாஹ்வுத்தால அவரை கடைசி வரையிலும் ஈமானுக்கு வராமலேயே அப்படியே வைத்து விட்டான். மற்ற அபூ லஹபை மற்றவர்களைப் போல அல்ல, இவர்கள் ரொம்ப செல்வாக்கு உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களை மீறி ரசூல்லா ஒன்றும் செய்ய முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தை எப்போது ஏற்படுகிறது என்று சொன்னால் அபூ தாலிப் இறந்த பிறகுதான். அவர்களின் மூலமாக பாதுகாப்பு கொடுத்தான். மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன போது அங்கு இருக்கிற அன்சாரிகளின் மூலமாக பாதுகாப்பு கொடுத்தான். தங்களது அத்தனை தொழில்களையும் அத்தனை வேலைகளையும் விட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பதிலே அவ்வளவு அக்கறையோடும் அவர்கள் செயல்பட்டிருக்கிற விஷயத்தை நாம் பார்க்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுபைதுவின் ஆசம் என்று சொல்லுகிற யூதன் ஒருவன் ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்து வைத்தான். பெருமானாருக்கு சூனியம் செய்ததையும் அதனால் பாதிப்பு ஏற்பட்டதையும் இன்று சிலர்கள் மறுக்கலாம். ஹதீஸிலே சஹியான ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யாராவது சூனியத்தை மறுப்பவர்கள் இருந்தால் அவர்கள் காஃபிராகி விடுவார்கள் என்று பத்துவா இருக்கிறது. ஏன்னா சஹியான ஹதீஸ்களை மறுக்கிற போது அவர் குஃபருக்கு போய் விடுவார். லுபைதின் ஆசம் என்று சொல்லுகிற அவன் சூனியம் செய்து வைத்தான். அல்லாஹால் அந்த சூனியத்தின் ரசூல்லாவுக்கு பாதுகாப்பு கொடுத்தான். அதன் அது சம்பந்தமாக இரண்டு சூறாக்களை அல்லாஹ் இறக்கி வைத்தான். குல்லாவுல் பிறப்பில் பல குல்லாவுல் பிறப்பின் நாஸ் என்ற சூறாக்களை அல்லாஹ் ரசூல்லாவுக்கு இறக்கி வைத்து அந்த சூனியத்திலிருந்து விடுதலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். எப்படிப்பட்டவர்கள் ரசூல்லாவுக்கு எந்தெந்த வகைகளிலே மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்தாலும் அத்தனையும் அல்லாஹாலா பாதுகாத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஹிஜ்ரி 8 ஹைபர் யுத்தம் முடிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிக் கொண்டிருக்கிற போது ஜைனப் என்று சொல்லுகிற ஒரு யூத பெண்மணி ரசூலுல்லாஹ்வுக்கு விருந்து கொடுப்பதற்காக வேண்டி அழைப்பு கொடுத்தாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு அந்த பெண்மணியுடைய வீட்டுக்கு விருந்துக்கு போனார்கள். சல்லாபு பின் மிஷ்கம் என்று சொல்லுகிற அந்த யூதனுடைய மனைவி தான் இந்த பெண். அந்த விருந்திலே கடுமையான விஷத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு பிடித்தமான இறைச்சியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைச்சியில அந்த சப்பை கால் சப்பையினுடைய இறைச்சியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவார்கள். அது மாதிரியான ஒரு உணவில கடுமையான விஷத்தை கலந்து விட்டு வைத்து விட்டாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கவலம் அதை சாப்பிட்டு விட்டார்கள். அடுத்த எடுத்து சாப்பிடுவதற்காக போன போது அந்த இறைச்சி பேசியது, என்னிலே விஷம் ஏற்பட்ட தரவுப்பட்டிருக்கிறது, ஏற்றப்பட்டிருக்கிறது, நபியே நீங்கள் இதை சாப்பிட வேண்டாம் என்பதாக அந்த இறைச்சி பேசியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து கொண்டார்கள். அதற்குள்ளாக பிஷ்ருபுன் பரா என்று சொல்லுகிற சஹாபி அதை சாப்பிட்டு விட்டார். சாப்பிட்டவர் அங்கேயே துடிதுடி இறந்து போனார். அந்த பெண்மணியை பிடித்து விசாரணை செய்யப்பட்டது, எதற்காக இப்படி செய்தாய்? அந்த பெண்மணி சொன்னால், நீங்கள் உண்மையாகவே அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருந்தால் இந்த விஷம் இருக்கிறது உங்களுக்கு தெரிந்துவிடும், அல்லாஹ் அறிவித்து கொடுத்து விடுவான். அப்படியானால் நீங்கள் உண்மையான நபிதான். இல்லை என்று சொன்னால் உங்களது தொல்லையிலே இருந்து நாங்கள் விடுதலை அடைந்து விடுவோம், உங்களது மரணத்தின் மூலமாக எங்களுக்கு விடுதலை கிடைத்து விடும், இந்த காரணத்திற்காக நான் விஷத்தை வைத்தேன் என்று அந்த பெண்மணி சொல்லிவிட்டு கேட்டால், நான் விஷம் வைத்திருப்பது எப்படி உங்களுக்கு தெரிந்தது என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ விஷம் வைத்த அந்த இறைச்சியை என்னிடத்திலே பேசியது என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை மன்னித்து விட்டார்கள். ஆனால் அந்த விஷத்தை சாப்பிட்ட காரணத்தினால் ஒருவர் இறந்திருக்கிறாரே பிஷர், அவருடைய குடும்பத்தாரிடத்திலே அந்த பெண்ணை ஒப்படைத்து விட்டார்கள். நான் மன்னித்து விட்டேன், நீங்கள் என்ன வேணுமோ செய்து கொள்ளுங்கள், ஏன்னால் அந்த பெண்ணால் ஒரு உயிர் போயிருக்கிறது என்று சொல்லி அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். அந்த பெண்ணை அந்த குடும்பத்தார்கள் சிரச்சேதம் செய்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நிலைகளிலே எந்த வகையான முறையில சூழ்ச்சிகளாலோ வேறு வகையான எதிர்ப்புகளாலோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இடையூறு செய்கிற போது, அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தியை ஏற்படுத்துகிற போது அல்லாஹு தஆலா அதை காட்டி கொடுத்து அவர்களை பாதுகாத்திருக்கிறார் என்பதனை நிறைய ஹதீஸ்களிலே நாம் பார்க்க முடியும். அதுபோலத்தான் பிரபலமான ஹதீஸ் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வருகிற போது ஒரு இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்தடியிலே படுத்து கிடந்தார்கள், ஓய்வெடுத்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் வேறொரு புறமாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். தன்னுடைய வாளை மரத்திலே தொங்க விட்டிருந்தார்கள். அந்த தொங்க விட்ட அந்த வாளை எடுத்து ஒருவன் காட்டரபி ஒரு கிராமவாசி வேகமாக வந்தான். அந்த வாளை எடுத்து ரசூல்லாவுடைய கழுத்துக்கு அருகே கொண்டு போய், முகம்மதே, இப்போது என்னிடமிருந்து உன்னை காப்பது யார், பாதுகாப்பது யார் என்று கேட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்றும் யோசிக்கவில்லை, டக்குனு பதில் சொன்னார்கள், உன்னிடத்திலிருந்து அல்லாஹ்தான் என்னை காப்பாற்றுவான் என்று சொன்னார்கள். உடனே அவனுடைய கையிறது ஆட்டம் கண்டு விடுகிறது, நடுநடுங்கியவனாக அந்த வாளை கீழே போட்டு விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது அந்த வாளை எடுத்து கேட்டார்கள், இப்போது என்னிடமிருந்து உன்னை பாதுகாப்பது யார் என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், முகம்மதே, உங்களை தவிர வேறு யாரும் என்னை பாதுகாக்க முடியாது என்று சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி போய் என்று அனுப்பிவிட்டார்கள். ஆனால் வேறொரு ரிவாயத்தில் வருகிறது, அவன் ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து விரைபட்டு வேகமாக போன போது ஒரு மரக்கிளையிலே மோதி அவனுடைய மண்டை உடைந்து அங்கே அவன் இறந்து போனான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று யார் எண்ணினாலும் அல்லாஹ் அவர்களை விடமாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களை அல்லாஹ்வுத்தாலா உடனடியாக அதற்குரிய தண்டனையை கொடுத்து விடுவான் என்பதைத்தான் ஹதீஸ்கள் நமக்கு பறைசாத்திக் கொண்டிருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, அதுபோலத்தான் உஹத் யுத்தம் முடிந்த பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழிதீர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பத்ர் யுத்தம் முடிந்த பிறகு பத்ரிலே நிறைய குறைசிகள் கொல்லப்பட்டார்கள், பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அந்த ஆத்திரம் குறைசிகளிடத்திலிருந்து நீண்ட காலம் போய் போகவில்லை, அவ்வளவு வெறுப்பு இருந்தது ரசூலுல்லாஹ்வின் மீது. எப்படியாவது முகம்மதை கொண்டு தீர்த்தியாக வேண்டும் என்று அத்தனை பேர்களும் திட்டமிட்டு அதற்குரிய பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் சஃப்வான் என்று சொல்லுகிறவரும் உமைர் என்று சொல்லுகிற இருவரும் காபத்துல்லாவுக்கு அருகிலே உட்கார்ந்து ஒரு தனிமையான இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பத்ருடைய நிலை இந்த மாதிரி மோசமடைந்து விட்டதே, இத்தனை பேர்கள் கொல்லப்பட்டு விட்டார்களே, இவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டு விட்டது என்றெல்லாம் கவலையோடு பேசிக் கொண்டிருந்த போது உமைர் சொன்னார், ஆமாம், என்னுடைய மகனும் அங்கு கைது செய்யப்பட்டு முஸ்லிமிடத்தில் இருக்கிறார், அவனை மீட்டுவது எனக்கு பெரிய சிரமமாக இருக்கிறது என்று சொல்லி பேசிக் கொண்டிருந்த போது உமைர் சொன்னார், எனக்கு மட்டும் இந்த கடன் பிரச்சனைகள் இல்லை என்று சொன்னால், என்னுடைய பிள்ளைகளுக்குரிய அந்த பொறுப்பு என்னிடத்தில் இல்லை என்று சொன்னால், நான் உடனே மதீனாவுக்கு சென்று அந்த முகம்மதை தீர்த்து கட்டிவிட்டு தான் வருவேன் என்று சொன்னார். இதை கேட்ட உடனே சஃப்வான் சொன்னார், நீ கவலைப்படாதே, நீ வந்து உன்னுடைய கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், உன்னுடைய குடும்பத்தாருக்குள்ள செலவினங்களை நான் என்னுடைய ஆயில் இருக்கிற வரையிலும் என்னுடைய குடும்பத்தை போன்று நான் செலவு செய்கிறேன், அவங்களை பத்தியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம், நீ நினைத்த இதை செய் என்று சொன்னார். உமேர் சொன்னார், மதீனாவுக்கு அப்படி சீக்கிரத்தில் யாரும் போக முடியாது, ஆனால் என்னுடைய மகன் அங்கே கைதியாக இருக்கிற காரணத்தினால் அவனை நான் பார்க்க போகிறேன் என்ற அந்த ஒரு தந்திரத்தோடு நான் உள்ளே நுழைந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு தன்னிடத்தில் இருக்கிற வாளின் மீது கடும் நெஞ்சை அதில் ஏற்றி விஷத்தை ஏற்றி வேகமாக மதீனா சென்றார். மதீனாவுக்கு போய் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலே தன்னுடைய ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி அதை ஒரு இடத்துல கெட்டி போட்டார். கெட்டி போட்டு விட்டு வருகிற போது அவருடைய கழுத்திலே வாள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. உமர் அல்லா தாலானு அவர்கள் அவனை பார்த்து விட்டார்கள், உமைரை பார்த்து விட்டார்கள். உடனே உமர் அல்லா அவனை சொன்னார்கள், நண்பர்களே, இவன் கடுமையான மோசமான ஒருவன் வருகிறான், நாய் என்று சொன்னார்கள், மக்காவிலிருந்து ஒரு நாய் வந்திருக்கிறது என்று சொன்னால் மக்காவில் இருக்கிற காலம் வரையிலும் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய இடையூறை செய்தவர் அந்த உமைர் என்பவர், ஒவ்வொருத்தராக இஸ்லாத்தில் வந்த ஒவ்வொருத்தரையும் தேடி 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 அவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியவர், அதன் காரணமாக அவர் மீது எல்லா முஸ்லிம்களும் கடும் வெறுப்பு கொண்டிருந்தார்கள். தனியாக வந்தார், வந்தவுடன் உமர்தான் விளங்கிக் கொண்டார்கள், இவன் ஏதோ தீய நோக்கத்தோடு தான் வந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு நேராக ரசூலுல்லாஹ் இடத்தில் வேகமாக சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு பள்ளிக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இடத்திலே போய் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், மக்காவில் இருந்து ஒரு நாய் வந்திருக்கிறது, ஏதோ கெட்ட நோக்கத்திற்காகத்தான் வந்திருக்கிறது என்று தெரிகிறது என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உமரே, அவரை என்னிடத்திலே அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்க்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது, எந்த கலக்கமும் கிடையாது, எப்போதும் அச்சப்பட்டது கிடையாது, எதுக்கு பயப்பட வேண்டும், யாருடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள், எனவே அவனை உள்ளே அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். அந்த மனிதர் உள்ளே வந்தார். உள்ளே வந்தபோது அந்த காலத்து வழக்கப்படி ஹைரு சபா என்று சொல்வார்கள், காலை நேரத்தினுடைய அந்த நன்மை உண்டாகட்டும் என்ற வார்த்தை பொருளிலே அவர் இப்படி சொல்வார்கள், காலை நேரம் உங்களுக்கு மங்களகரமாக ஆகட்டும் என்று சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சொன்னார்கள், உமைரே, நீ சொல்லுகின்ற வார்த்தையை விட அழகான வார்த்தையை சுவனவாசிகள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளிக் கொள்ளும் வார்த்தையை சலாம் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், தந்து எங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு என்ன காரணமாக வந்தீர் என்று கேட்டார்கள். உமைர் சொன்னார், என்னுடைய மகனை நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள், அவரை பார்த்து போகலாம் என்று வந்தேன், அவருடைய விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவரை நல்ல விதமாக நடத்துங்கள் என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வேறு ஏதாவது விஷயம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். இல்லை இல்லை, வேற எந்த நோக்கமும் இல்லை. உண்மையாகவே நீங்க வேற எந்த நோக்கத்துக்கும் வரவில்லையா என்று கேட்டார்கள். சத்தியமாக நான் வேற எந்த நோக்கத்துக்கும் வரவில்லை என்று உமைர் சொன்னார். அப்படியானால் நெஞ்சு தீட்டப்பட்ட வாள் உங்களுக்கு எதற்கு என்று கேட்டார்கள். என்னை சந்திக்கிற போது, சந்திக்க வருகிற போது எதற்கு ஆயுதத்தோடு, நெஞ்சு தீட்டப்பட்ட அந்த வாளோடு எதற்கு வர வேண்டும் என்று கேட்டபோது உமைர் கோபப்பட்டவராக சொன்னார், அந்த வாளுக்கு நாசம் உண்டாகட்டும், அதனால் எங்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படவில்லை என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி திருப்பி சொன்னார்கள், அப்படியானால் உமைரே, நீங்களும் சஃப்வானும் காபத்துல்லாவுக்கு அருகிலே உட்கார்ந்து கொண்டு இரண்டு பேர்களும் பேசிக் கொண்டீர்களே, நீங்க சொன்னீர்கள் இல்லையா எனக்கு மட்டும் கடன் பிரச்சனையும் குடும்ப பொறுப்பும் இல்லை என்று சொன்னால் நான் இப்போதே மதீனாவுக்கு போய் முகம்மதை கொலை செய்துவிட்டு திரும்புவேன் என்று சொன்னீர்களே, சஃப்வான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாரே, அதெல்லாம் என்ன என்று கேட்டார்கள். உடனே உமையர் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். அந்த இடத்திலே ரசூல்லா அவர்களே மன்னிப்பு கேட்டார், யா ரசூல்லா, என்னை மன்னித்து விடுங்கள், நாங்கள் மக்காவில் இருக்கிற போது உங்களுக்கு அல்லாவிடம் இருந்து வகி வருவதாக நீங்கள் சொல்வீர்கள், ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்து வந்தோம். இப்போது நீங்கள் சொல்லுகின்ற செய்தி இருக்கிறதே, எனக்கும் உமையருக்கும் உமையருக்கும் சஃப்வானுக்கும் மத்தியிலே நடந்த இந்த உரையாடல், அங்கு வேறு எந்த நபரும் இருக்கவில்லை, யாரும் எங்களுடைய உரையாடலை கேட்கவில்லை, ஆனால் நீங்கள் அதை உங்களுக்கு தெரிந்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் தான் நிச்சயமாக அதை உங்களுக்கு அறிவித்துக் கொடுத்திருக்கிறான், உங்களுக்கு வகி இறங்குவது உண்மைதான் என்று சொல்லி அந்த இடத்திலே சஹாதத்து கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களது சகோதரருக்கு நீங்கள் மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்கள், சட்டத்திட்டங்களை சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லி சஹாபாக்களிடத்திலே பொறுப்பு கொடுத்தார்கள். அவருடைய மகனை விடுதலை செய்யும்படி சொன்னார்கள். சில காலம் மதீனாவில் அவர் தங்கியிருந்தார், ஆனால் சஃப்வானோ மக்காவிலே உட்கார்ந்து கொண்டு வருகிறவர் போற இடத்திலெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார், நாம் பதிலிலே ஏற்பட்ட நம்முடைய நஷ்டத்திற்கு பாதிப்புக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அதி சீக்கிரம் வரும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். மக்கா மதீனாவிலிருந்து வருகிற ஒவ்வொரு யாத்திரிகரிடத்திலும் பயணிகளிடத்திலும் கேட்பார், அங்கே ஒருவர் வந்தாரே உமைர் என்று சொல்லக்கூடியவர், அவர் என்ன ஆனார் என்று கேட்பார். சில பேர்கள் தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள், கடைசியிலே சொன்னவர்கள் சொன்னார்கள், அவர் முஸ்லீம் ஆகிவிட்டார் என்று சொன்னார்கள். அப்போ சஃப்வானுக்கு மிகப்பெரிய ஆத்திரம் ஏற்பட்டது, அவன் இங்க வரட்ட, அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன், அவனுக்கு நான் எந்த செலவினமும் கொடுக்க மாட்டேன், நான் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டேன் என்று கர்ஜித்துக் கொண்டார். அதற்கு பிறகு நீண்ட ஒரு சில மாதங்கள் கழிந்த பின்னால் உமைர் மக்காவுக்கு வந்தார். மக்காவுக்கு வந்து மக்காவிலே இருந்து அன்றைக்கு உள்ள சூழ்நிலை அங்கே பிரச்சாரம் செய்வதற்கு ஆள் இல்லை, மக்காவிலே எல்லா சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செய்து வந்து விட்டார்கள். இந்த உமைர் தான் அதற்கு பிறகு மக்காவிலே மார்க்க பிரச்சாரம் செய்து பலர்களை இஸ்லாத்திலே சேர்த்தார். அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் பாதுகாப்பு அளித்திருக்கிறான் என்பதை இது போன்ற நிகழ்வுகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்ற. நண்பர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்த போதும் பாதுகாக்கப்பட்டார்கள், அவர்கள் வஃபாத்திற்கு பிறகும் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஏனால் கபரிலே அவர்கள் மண்ணோடு மண் ஆகிவிடவில்லை, நம்மை போன்ற அல்ல அவர்கள். அதனால் வஃபாத்துக்கு பிறகும் இன்றைய தினத்திலும் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரையிலும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். ஹிஜ்ரி 555 ஆண்டு மன்னர் நூருத்தீன் என்பவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற போது அவருக்கு ஒரு கனவு காட்டப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 550 வருடங்கள் கழிந்து விட்டன. 560 வருடங்களுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு செந்நிறமான இரண்டு நபர்களை அந்த கனவிலே காட்டி நூருத்தீன் இடத்திலே சொல்கிறார்கள், நூருத்தீனே, இவர்கள் எனக்கு இடையூறு செய்கிறார்கள், அது உன்னுடைய கவனத்திற்கு வரவில்லையா, அது உன்னுடைய சிந்தனைக்கு வரவில்லையா என்று கனவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காட்டி கொடுக்கிறார்கள். அவர் விழித்து பார்த்தபோது அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. தன்னுடைய மந்திரி ஜலாலுதீன் என்பவரை கூப்பிட்டு பேசினார், இந்த மாதிரி ஒரு கனவு கண்டது என்று சொன்னபோது அவர் ஏதாவது சாதாரணமாக காணுகிற கனவாக இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். அங்க இருக்கிற உலமாக்களை புகாக்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி கனவு கண்டது அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார். யாருமே ஒரு திருப்திகரமான விளக்கம் சொல்லவில்லை. மன்னருக்கு மன்னருடைய மனம் அமைதி பெறவில்லை. இரண்டாவது நாளும் அதே போன்று கனவு, மூன்றாவது நாளும் அது போன்று கனவு. இப்படி மூன்று நாட்கள் தொடர்ந்து கனவு கண்ட உடனேயே மதீனாவில் ஏதோ விபரீதம் நடக்க போகிறது போல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சிரியாவில் இருந்து தன்னோடு இருக்கிற மந்திரிகளையும் காவலாளிகளையும் சில முக்கியமானவர்களையும் அழைத்துக் கொண்டு நிறைய பொருள்களையும் எடுத்துக்கொண்டு நேராக மதீனாவுக்கு வந்து விட்டார். ஒரு மன்னர் ஒரு நாட்டிலே இருந்து இன்னொரு பகுதிக்கு போகிறார் என்று சொன்னால் ஒரு அறிவிப்பு செய்ய வேண்டும், முன்னறிவிப்பு கொடுக்க வேண்டும், அதற்கான தயாரிப்புகள் செய்ய வேண்டும். ஆனால் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென மதீனாவுக்கு போன போது மதீனாவிலே ஆட்சி புரிந்து கொண்டிருந்த அமீர், அதாவது கவர்னரை போல, அவர் அங்கிருந்து திடீரென வந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்று அதிர்ந்து போய் மன்னரை பார்த்து விசாரிக்கிறார்கள். மன்னர் நேராக அமீருடைய வீட்டுக்கு போனார். என்ன இங்கு நடக்கிறது என்று கேட்டார். அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை. உடனே சொன்னார்கள், எனக்கு இந்த மாதிரி கனவு கண்டதே, அதன் காரணமாகத்தான் நான் நிம்மதியில்லாத இங்கு வந்துவிட்டேன் என்று சொன்னபோது அமீர் சொன்னார், அப்படியெல்லாம் ஒன்று இங்கு விபரீதங்கள் ஒன்றும் தெரியவில்லை, வேண்டுமானால் வாருங்கள், நாம் மஸ்ஜித் நபவிக்கு போவோம், அங்கு போய் பார்க்கலாம் சொல்லி நேராக பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். அங்கு வந்து பார்த்தபோது எல்லாமே சகஜமாக நடந்து கொண்டிருக்கிறது, எதுவுமே தெரியவில்லை. இருந்த போதிலும் இவர்களுக்கு மனம் விடவில்லை. இல்லை இல்லை, நான் கனவு கண்டது எனக்கு உறுத்தி கொண்டே இருக்கிறது, அது என்ன என்ன என்று அதை அறிந்து விட வேண்டும் என்று சொல்லி அங்கே உட்கார்ந்து கொண்டார். அப்போது மந்திரி சொன்னார், சரி வேண்டுமானால் ஒன்னு செய்யலாம், நீங்க கனவு கண்ட அந்த நபர்கள் கனவிலே ரசூலுல்லாஹ் காட்டி தந்தார்கள் என்று சொன்னீர்களே, அந்த நபர்களை இப்போது நேரிலே பார்த்தா உங்களால் அடையாளம் காண முடியுமா என்று கேட்டார்கள். ஓ, அடையாளம் கண்டுகொள்வேன் என்று மன்னர் சொன்னார். அப்படியானால் இந்த மதீனாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுங்கள், மன்னர் இங்க இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் பரிசளிக்க போகிறார், எல்லாரும் வந்து வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அத்தனை பேர்களும் வருகிற போது நீங்கள் அவர்களை பார்ப்பது போன்று ஏற்பாடு செய்து கொள்ளலாம், நீங்கள் பார்த்த அந்த நபர்கள் இருந்தால் அதை நான் பிடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு இடத்திலே மன்னரை உட்கார வைத்து வரிசையாக மக்களை வந்து பரிசு வாங்குவதற்கு அழைத்தார்கள். எல்லாருமே வாங்கினாங்க, வாங்கி எல்லாருமே போயிட்டாங்க. அந்த ரெண்டு ஆளுகளை காணோம். மன்னர் சொன்னார், அவர்கள் வரவில்லை என்று சொன்னார். அந்த வந்த மக்களிடத்தில் கேட்டார், யாராவது விடுபட்டிருக்கிறீர்களா அப்படின்னு. எல்லாரும் வந்துட்டோம், யாரும் இல்லை. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க, உங்களை யாராவது வராமல் இருக்காங்களான்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டபோது இந்த மக்களிடத்திலிருந்து பதில் வந்தது, ஆமாம் இரண்டு பேர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வந்து யார்கிட்டத்திலையும் எதுவும் வாங்க மாட்டாங்க, யார்கிட்டத்திலையும் எதுவும் கேட்க மாட்டாங்க, ரொம்ப தக்குவாதாரியான ஆட்க, ஏன்னா ரொம்ப அமைதியான ஆட்க, அவங்க அவங்களுடைய கூடாரத்தில் இருந்து கொண்டு வீட்டிலே இருந்து கொண்டு தொழுகையிலும் விவாதத்திலுமே ஈடுபட்டு கொண்டு ஒரு மெஞ்ஞான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன போது மன்னர் அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். அந்த ரெண்டு பேர்களையும் காவலாளிகள் அழைத்து வந்தார்கள். வந்து பார்த்தால் கனவிலே எந்த நபர்களை அவர் பார்த்தாரோ அதே நபர்கள் தான் இந்த இரண்டு பேர்களும். பார்த்த உடனேயே விளங்கிக் கொண்டார்கள். அவர்களை உட்கார்ந்து விசாரித்தார்கள், எந்த நாட்டவர்கள், என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்க. அவர்கள், நாங்கள் வந்து ரோம் நாட்டவர்கள், இங்கே வந்திருக்கிறோம், இங்கே பாதிச்சுக்கிறோம் என்றெல்லாம் ஆரம்பத்திலே சொன்னார்கள். அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்டித்து கேட்டபோது அவர்கள் சொல்லிவிட்டார்கள், ரோம் நாட்டிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம், முகமது சல்லாசமுடைய உடலை நாங்கள் எடுத்து போவதற்காக வேண்டி வந்தோம் என்று சொன்னார்கள். அதற்கு முன்னதாக அந்த அவர்களுடைய வீட்டுக்கு போனார். அந்த வீட்டுக்கு போன போது அந்த வீட்டில சுற்றுமுட்டும் பார்த்தார்கள், குரான் வைக்கப்பட்டிருக்கிறது, கிதாபுகள் வைக்கப்பட்டிருக்கிறது, தர்மம் செய்வதற்கான பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது, தொழிலுக்கான பொருள்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன, இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது, எந்த சந்தேகமும் இல்லை. திரும்பி மன்னர் அந்த வீட்டிலிருந்து வெளியில வருகிற போது அவர்கள் உட்கார்ந்துகின்ற இடத்திலிருந்து எழுந்து சற்று நின்றார்கள். நின்றபோது ஒரு சப்தம் கேட்டது, பலகையினுடைய சப்தத்தை போல. அப்ப என்ன சந்தேகம் வந்துச்சு, உடனே அந்த அங்கே போடப்பட்டிருக்கிற விரிப்பை எடுத்து விரித்து எடுத்து பார்த்தார்கள். பலகை போட்டு மூடப்பட்டிருக்கிறது, அதன் மீது விரிப்பு போடப்பட்டிருக்கிறது. அந்த பலகை எடுக்க சொன்னார்கள். பலகை எடுத்து பார்த்தபோது ஒரு பள்ளம் தோண்டப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளம் நேராக ரசூல்லாவுடைய ரவுலாவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல தோண்டிட்டாங்கன்னா ரசூல்லாவுடைய உடலை எடுத்து விடலாம், அதே வழியிலே கொண்டு வந்து விட்டு எடுத்து போய் விடலாம், அந்த அளவுக்கு தோண்டப்பட்டிருக்கிறது. அங்கே தோண்டப்பட்டிருக்கிற அந்த இதை உள்ளே சென்று வரையிலும் பார்த்தார்கள். பார்த்து விட்டு தான் விசாரணை செய்த போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கிறிஸ்துவர்கள், முகமது சல்லாசமின் உடலை எடுத்து கைப்பற்றி விடும்படி கொண்டு வரும்படி அரசாங்கம் எங்களுக்கு சொல்லியிருந்தது, அதற்காக வேண்டி நாங்கள் வந்தோம் என்று விஷயத்தை சொன்னார்கள். அவர்கள் தங்கியிருந்த அந்த வீட்டுக்கு அருகிலேயே அவர்கள் சிறைச்சேதம் செய்து கொல்லப்பட்டார்கள். அந்த நூறுதீன் மன்னர் அன்றைய தினம் என்ன செய்தார் என்று சொன்னால், உடனடியாக ஆளுகளை பிடித்து விட்டு போய் விடவில்லை, இது இனிமேல் கியாமத்து நாள் வரையிலும் இது மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நிறைய இரும்பு எஃகு போன்ற உறுதியான பொருள்களை எல்லாம், ஈயம் பித்தளை போன்ற உறுதியான பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கப்பட்டிருக்கிற அந்த ரௌலாவை சுற்றிலும் கிட்டத்தட்ட 15 அடிக்கு உயரமாக ஒரு சுவரை எழுப்பி இருக்கிறார்கள். அந்த சுவருக்குள்ளதான் ரசூலுல்லாஹுடைய உடல் இருக்கிறது. கியாமத்து நாள் வரையிலும் அது பாதுகாக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா உயிரோடு இருக்கிற போதும் பாதுகாத்தான், கியாமத்து நாள் வரையிலும் பாதுகாப்பான். அவர்களை பற்றி வசை மாறி போடுகிற போது ஹசான் சாபித்து போன்ற சஹாபாக்களை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதிலடி கொடுக்க சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் பேசினார்களோ, தாழ்வாக பேசினார்களோ, அந்த மாதிரியான நபர்களுக்கு அவர்கள் பதில் கொடுத்தார்கள். இன்றும் அது போன்றுதான். யாரெல்லாம் ரசூலுல்லாஹி பற்றி தவறாக பேசுகிறார்களோ, குறையாக சொல்கிறார்களோ, அவர்களை பதில் சொல்வதற்கென்றே, அவர்களுக்கு பதில் கொடுப்பதற்கென்றே அல்லாஹ் ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறான், பேசிக்கொண்டே இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தரித்து ஒரு படம் வந்தபோது என்னெல்லாம் ஆனது, உலகமே ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு நிலைமை மாறியது இல்லையா? ஒரு காலம் நடக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிற போது அல்லாஹ் எப்படி பாதுகாத்தானோ, அவர்கள் ஹயாத்தோடு தான் இருக்கிறார்கள், கியாமத்து நாள் வரையிலும் அல்லாஹ் தஆலா அவர்கள் மறைந்த பின்னரும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான் என்பதனை இந்த நிகழ்வுகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்றவர்கள் அல்ல, சாதாரண மனிதர் அல்ல, அல்லாஹ்வால் உயர்ந்த அந்தஸ்திலே உள்ளவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு அவர்களுக்கு மதிப்பும் கண்ணியமும் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே நினைவில் வைத்துக் கொண்டு, வல்ல ரஹ்மான் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களிலே நம்மை சிறந்தவர்களாக சாலிஹீன்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹ தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்